நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவா, அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவா, பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்க மயூரங்குதம்பர், போயூர் கோராக்க மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி இந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருடம்யவே. ஓம் கிரிய பபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அந்த முறையில் மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றன. அதில் ரெண்டு கேள்வி பாபாஜியின் புத்தகத்தை சார்ந்த கேள்வி, தெய்வீக குரல் புத்தகத்தில் சிறு விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள், ஒரு பொது கேள்வியும் வந்திருக்கின்றது. இவற்றிற்கு விடை காண்போம் பாபாஜி பரம்பொருளின் துணையுடன். முதலாவது கேள்வி, ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார், பாபாஜியின் புத்தகத்தில் 352 பக்கத்தில் மூன்றாவது பந்திக்குரிய விளக்கம் தருமாறு. அந்த பந்தியை முதல் வாசித்து விடுகின்றேன், அதன் பிறகு விளக்கத்தை பார்ப்போம். பாபாஜி அருளினால் என்ன கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம். அந்த பந்தி, கிழக்கும் மேற்கும் எப்படி சேரும்? பாபாஜி மட்டுமே அறிவார், ஆனால் நாம் அன்னையின் கருணையும் பாபாஜியின் அருளையும் வேண்டி தொடங்கலாம். உலக பொது அன்பு சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு குணநலன்களை வளர்க்க வேண்டும். முதலில் குணநலன், பின்பு பக்தி, பின்பு தெய்வீக அறிவு, தொண்டு பக்தி ஞானம் ஆகியவை சரியான விகிதத்தில் கலக்க வேண்டும். இதன் உயரிய நிலை பராபக்தி. பராபக்தி என்பது கிரியைக்கு தாய், ஞானத்திற்கு மகள். இதுவே கிரியா யோகத்தின் சுருக்கமாகும் என்று பாபாஜி கொடுத்திருக்கின்றார். இது மிகவும் அற்புதமான ஒரு செய்தி. இதை நாங்கள் முதலில் பார்த்திருக்கின்றோம் சத்சங்கத்தில். அந்த நேரமும் நான் தான் இதற்குரிய விளக்கத்தை பாபாஜியின் உதவியுடன் கொடுத்தேன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த கேள்வி வந்தது, இதற்கு இன்னும் பெரிய விளக்கங்கள் இந்த நிலை அறிவு நிலையில் பாபாஜியின் அருளினால் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் முழுக்க 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 இது சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகமாகும். ஆகவே இந்த சொற்களை ஒரு முறை பார்ப்போம், மீண்டும் பார்த்து அதற்கு விளக்கம் காண்போம் பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன். கிழக்கும் மேற்கும் எப்படி சேரும்? பாபாஜி மட்டுமே அறிவார். இதை நாங்கள் உலகியலில் கிழக்கும் மேற்கும் ஒருபோதும் சேராது. ஆனால் இங்கு பாபாஜி சொல்கின்றார் கிழக்கும் மேற்கும் சேரும், அதை பாபாஜியே அறிவார் என்று. இங்கு நாங்கள் இதோ இதை எவ்வாறு பொருள்பட வேண்டுமென்றால், சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்தில் இருந்தும் கிரியா யோகத்தில் கருத்தில் இருந்தும் எங்களுக்கு கிழக்கும் மேற்குமாக எங்களுடைய இந்த உடலில் இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இருப்பது உலக வாழ்க்கையும் ஆன்மீகமும் இரண்டும் கிழக்கும் மேற்குமான ஒரு விடயம். ஒன்று இருளில் இருப்பது, இருளை நாடி செல்வது, மற்றது வெளிச்சத்தை நாடி செல்வது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இது ரெண்டும் இரண்டு பக்கமாகத்தான் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் இதை இணைப்பதற்குத்தான் பாபாஜி மட்டுமே அறிவார் என்று எங்களுக்கு சாதகர்களுக்கு தரப்படும் சொல்லுக்கு கருத்தாக அவருடைய கிரியா சாதனை கிரியா யோகத்தால் தான் இவற்றை இணைக்க முடியும், உலகியலையும் ஆன்மீகத்தையும் என்பது பொருள்படும் என்று நினைக்கின்றேன். ஆகவே எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த கிரியா யோகத்தை பாபாஜி செய்ய சொல்கின்றார். அந்த வழியில் நாங்கள் இந்த உலகியலிலும் இருந்து கொண்டு இந்த கிரியா யோகத்திலும் இருக்க வேண்டும் என்பது நினைத்து பார்த்து அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது எவ்வளவு கஷ்டம் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் பாபாஜியின் சாதனை பயிற்சி மூலம் அது இலகுவாகின்றது, அதன் பொருள்படும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் உலகியலில் இருந்து கொண்டு கிழக்கும் மேற்கும் சேராது என்ற கருத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அப்படியே உலகியலில் நாங்கள் இருக்க வேண்டியதுதான் எங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் அது இரண்டையும் இணைக்கலாம் என்பது இந்த கிரியா யோகமாக அமைகின்றது என்பது இதன் பொருள்படும் இந்த ஒரு சொல்லுக்குரிய கருத்தை நாங்கள் அவ்வாறு சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படையில் இருந்து இன்றைய அறிவு திறனில் எடுக்கின்றோம். அடுத்த வசனம் சொல்கின்றார், நாம் அன்னையின் கருணையும் பாபாஜியின் அருளையும் வேண்டி தொடங்கலாம். இவற்றை என்ன மாதிரி இணைப்பது என்பதற்கு பாபாஜி கூறுகின்றார், தன்னுடைய அருளையும் கிரியா அன்னையின் கருணையையும் வைத்து, அதாவது சிவசக்தி கோட்பாடு சைவ சித்தாந்தத்தில், கிரியா யோகத்தில் பாபாஜி அன்னை கோட்பாடு, இந்த ரெண்டையும் நாங்கள் வேண்டி இவற்றை தொடங்கலாம் என்பது பாபாஜியின் அடுத்த வசனம். அதற்கு பிறகு சொல்கின்றார், உலக பொது அன்பு சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு குணநலன்களை வளர்க்க வேண்டும். தொடங்கிவிட்டார் பாபாஜி தன்னுடைய நான்கு தங்க விதிகளில் முதல் ரெண்டை, அதாவது உலக பொது அன்பு சேவை. சேவை என்றால் தொண்டு. உலகத்தில் நாங்கள் பொதுவாக அன்பையும் தொண்டையும் தொடங்க வேண்டும் ஆரம்பத்தில் என்பது இதற்குரிய விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் வழி நின்று எங்களுடைய குணநலன்களை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்பது. அதை அட்டாங்க யோகத்தில் இயமன் நியமம் என்றும் சொல்வார்கள். கிரியா யோகத்தில் எங்களுடைய ஆறினை விளக்கி ஆறினை சேர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இரண்டும் ஒன்றுதான். ஆகவே இந்த பொது அன்பு பொது தொண்டில் இருந்துதான் நாங்கள் இவற்றை வளர்க்கலாம். அதைத்தான் குணநலன்கள் என்று சொல்கின்றார். அதே நேரத்தில் இதே புத்தகத்தில் ஒரு பந்திக்கு மேலே இந்த குணநலன்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கொடுத்திருக்கின்றார் பாபாஜி. அது என்ன? உலகில் ஒற்றுமையாகவும் பிறருக்கு துன்பம் தராமலும் வாழ நம் குணநலங்களை வளர்க்க வேண்டும் என்று அங்கு கூறுகின்றார். அதாவது உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையின் மூலம் எப்படி குணநலன்கள் மாறும் என்பதை பாபாஜி அந்த பந்திக்கு முதல் பந்தியில் இறுதியாக சொல்லிவிட்டுத்தான் இந்த பந்தியை எழுத கொடுக்கின்றார். ஆகவே குணநலன்கள் என்று அவர் குறிப்பிடுவது விளக்கமாக, உலகத்தில் ஒற்றுமையாக, அதாவது எல்லா ஆன்மாக்களும் ஒன்று, எல்லா ஆன்மாக்களுக்கும் நீங்கள் அன்பும் தொண்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ஒற்றுமை. உலகில் ஒற்றுமையாகவும் பிறருக்கு துன்பம் தராமலும் வாழ நாம் பழக வேண்டும். அதுதான் ஆறினை அகற்றி ஆறினை பெறுதல் என்பதற்குரிய குறுகிய விளக்கம். அது இது செய்ய சொல்கின்றார். இதைத்தான் உலக பொது அன்பு சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு குணநலன்களை வளர்க்க வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த வசனம் சொல்லுகின்றார், முதலில் குணநலன், அதைத்தான் வளர்க்க சொல்லிவிட்டார் பொது அன்பு பொது தொண்டிலிருந்து. பின்பு பக்தி, பின்பு தெய்வீக அறிவு. தொண்டு, பக்தி, ஞானம் ஆகியவை சரியான விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும். இவ்வளவு அருமையான சூட்சுமமான சொற்கள். அதாவது இந்த குணநலன்களை நாங்கள் பெற்று விட்டோமாக இருந்தால் அதன் பின்பு நாங்கள் பக்தியில் கூடுதலாக எங்களை ஊடுருவ செய்யும் எங்களுடைய ஆன்மாவை. அந்த பக்தியில் இருக்கும்போது எங்களுக்கு தெய்வீக அறிவு கிடைக்கத் தொடங்கும். அதை நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படையில் சைவ சித்தாந்தத்தின் மூலம் அந்த அறிவு சாதகர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நிலை. அதற்கு பிறகு சொல்கின்றார், தொண்டு பக்தி ஞானம் ஆகியவை சரியான விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும். அதாவது அதற்குரிய சூட்சும கருத்தை நாங்கள் தற்போதைய அறிவுத்திறனில் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் எவ்வாறு நாங்கள் அதை நோக்கலாம் என்றால், சைவ சித்தாந்த கிரியா யோக அடிப்படையிலிருந்து இந்த தொண்டு பக்தி ஞானம் இந்த மூன்றும் சரியாக கலக்கப்பட வேண்டும். அதாவது சரியான விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும். அதாவது இவை இந்த மூன்றுமே ஒன்றுதான். இந்த மூன்றும் சரியான விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்குரிய பொருள் என்னவாக இருக்கலாம் என்றால், நாங்கள் ஒன்றை மாத்திரம் செய்து கொண்டிருக்காது, மூன்றையும் செய்ய தொடங்க வேண்டும். அந்த விகிதாசாரங்கள் அதற்கேற்ற மாதிரி அமையலாம். அதாவது அறிவு, இந்த அறிவு கிடைத்தவுடன் தொண்டு பக்தி ஞானம், இந்த தொண்டு செய்யும் போது ஓரளவு நாங்கள் தொண்டில் இந்த பொது தொண்டிலிருந்து இறை தொண்டுக்கு வந்தவுடன் எங்களுக்கு அதிலிருந்து பக்தி தொடங்கும். பக்தியில் நாங்கள் மேற்கொண்டு போகும் கொண்டிருக்கும் போது ஞானத்தை நோக்கி நாங்கள் செல்வோம். ஞானம் என்று சொல்வது இங்கு அறிவு, மறந்து விடாதீர்கள். ஞானம் என்றால் பதி ஞானம் அல்ல, அறிவு. ஆகவே அந்த அறிவு நிலை எங்களுக்கு கிட்டும். ஆகவே இந்த மூன்றும் சரியான விகிதத்தில் கலக்க வேண்டும் என்று பாபாஜி குறிப்பு தருவது என்னவென்றால், ஒன்றை மட்டுமே நாங்கள் செய்து கொண்டு அதை முடித்துவிட்டு அடுத்ததற்கு போவென்றும், அதை முடித்துவிட்டு ஞானத்திற்கு போவேண்டும் என்று செய்யாது, மூன்று நிலைகளையும் நாங்கள் எங்களுக்குள் வளர்க்க வேண்டும் என்பது அதன் ஒரு குறிப்பாக அமையலாம். ஏனென்றால் தொண்டு செய்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் பக்தியில் எங்களை ஈடுபடுத்தும் அந்த நிலை, அதற்குள்ளும் நாங்கள் சிறிய அளவு ஈடுபட வேண்டும். அந்த பக்தியில் சிறிதளவு சென்று கொண்டிருக்கும் போது சிறிய அறிவு பெறுவதற்குரிய ஒரு இடம் வரும்போது அந்த அறிவிலையும் நாங்கள் பெற்று கொண்டிருக்க தயாராக வேண்டும். ஆகவே இந்த மூன்றும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். தொண்டு அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து பக்தி அதற்கு குறைவாக அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து ஞானம் அதற்கும் குறைவாக அதிகரித்து கொண்டு போகும். ஆகவே இந்த மூன்றும் சரியான விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும் என்று பாபாஜியின் செய்தி எங்களை இந்த மூன்றிலையும் நாங்கள் வளர வேண்டும், சரியான விகிதத்தில் வளர வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருக்கலாம். மற்ற கருத்து, நாங்கள் தொண்டை செய்யாமல் முறையாக பக்தியையும் முறையாக பல நிலைகளில் செய்யாது, அறிவை மாத்திரம் பெற்று கொண்டிருந்தால், ஞானத்தை மாத்திரம் எடுத்து கொண்டிருந்தாலும் அது சரியாகாது. ஏனென்றால் உங்களுடைய அடிப்படை நிலை சரியில்லை என்றால் நாங்கள் ஏதோ ஒரு நிலையில் நாங்கள் கீழே சரிந்து விடுவோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, பாபாஜியின் கிரியா யோகமும் சொல்கின்றது. பாபாஜியின் கிரியா யோகம் எங்களுடைய ஐந்து உடலுக்குரிய பயிற்சி மூலம் அதை சொல்கின்றது. எப்படி சொல்கின்றது என்று படித்திருக்கின்றோம் பல தடவை. நாங்கள் செய்யும் இந்த ஐந்து உடலுக்கான பயிற்சிகளும் ஐந்து மாடி கட்டிடம், இவற்றை நாங்கள் சரியான விகிதத்தில் சேர்த்து செய்து கொண்டு போக வேண்டும். ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் ஐந்து உடல்களுக்குரிய பயிற்சி உண்டு. அந்த விகிதாசாரத்தை நாங்கள் குரு மூலம் அறிந்து அதை பயிற்சி செய்கின்றோம். அப்படி பயிற்சி செய்யாது, கீழே தொடக்கத்தில் இருக்கும் பயிற்சிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காது, மேலே இருக்கும் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமாக இருந்தால் அந்த ஐந்து மாடி கட்டிடத்தில் மேல் மாடி வெகு வேகமாக கட்டப்படும் போது கீழே தளர்வு நிலை ஏற்படும் போது அந்த கட்டிடம் சரிந்து விழுந்துவிடும். அதாவது நாங்கள் தவறி திரும்பவும் அடிப்படைக்கு வந்து விடுவோம். ஆகவேதான் அது சரியான விகிதத்தில் சேர வேண்டும் என்று கிரியா யோகம் சொல்லி தந்திருக்கின்றது செயல்முறை பயிற்சிகளை. அதே போல் சைவ சித்தாந்தமும் சொல்லி தருகின்றது, நாங்கள் சரியான விகிதத்தில் தான் இதை நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டும். பெரிய இடத்தில் ஒரு விடயத்தை கிடைத்தவுடன் அந்த இடத்துக்கே பாய்ந்து விடுவோமோ என்று நினைத்தால் கீழ்நிலைகள் சரியில்லாவிட்டால் அது மிகவும் ஆபத்தானது. அதுக்காகத்தான் பாபாஜி இந்த 4-5 வசனங்களில் பொது அன்பு, பொது தொண்டு செய்து எங்களுடைய குணநலங்களை வளர்த்து அந்த குணநலங்களால் அறிவுத்திறன் வரத் தொடங்கும். அந்த அறிவுத்திறனை எடுத்து மீண்டும் எங்களுடைய அன்பு தொண்டு பக்தியின் அடுத்த நிலையில் நாங்கள் தவழ்ந்து இறுதியாக சரணாகதியை அடைய வேண்டும் என்பது இதனுடைய பொருளாக கொள்ளலாம். அடுத்த வசனம், கடைசி வசனம், உயரிய நிலை பராபக்தி என்பது கிரியைக்கு தாய், ஞானத்திற்கு மகள். இதுவே கிரியா யோகத்தின் சுருக்கமாகும். அவ்வளவோ சூட்சுமமான கருத்து இது. இதற்கு நாங்கள் ஒரு எளிய முறையில் விடை கண்டோம் சில ஆண்டுகளுக்கு முன் இந்த சத்சங்கத்தில். இப்போது அந்த நிலை மாறி அதை விட மேலதிகமான தகவல்கள், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் கிரியா யோகத்தில் ஊடுருவி அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் இன்னும் மேலதிகமாக இன்று பார்க்கலாம். அதாவது உயரிய நிலையாகிய பராபக்தி. பராபக்தி என்று சொல்வது உயரிய பக்தி. அந்த பராபக்தி என்று சொல்வதனுடைய கருத்து கிரியா யோக குருமார்கள் மூலம் சொல்லப்பட்டிருந்தது ஒரு இடத்தில், உயரிய பக்தி. ஆகவே இந்த பராபக்தி என்பது கிரியைக்கு தாய், ஞானத்திற்கு மகள். இதுவே கிரியா யோகத்தின் சுருக்கமாகும். கிரியா யோகத்தே இதற்குள் அடக்கி இருக்கின்றார் பாபாஜி. அதாவது அதன் பொருள் என்ன? இன்றைய அறிவு திறனை வைத்துத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதை இன்னொரு முறை இன்னொரு வருடத்தில் பார்க்கும் போது அது இன்னும் பல விடயத்தை நாங்கள் அதற்குள் ஊடுருவி பார்க்கலாம். வாழ்க்கை முழுக்கவே பார்த்து கொண்டு போகலாம். எங்களுடைய நிலைகள் வளர வளர இதனுடைய பொருள் கூடிக்கொண்டே போகும். இன்றைய நிலை அறிவு திறனில் இதற்குரிய பொருளை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், குருமார்கள், சைவ சித்தாந்தம், பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். அதாவது இந்த உயரிய பக்தி என்று சொல்வது கிரியைக்கு தாய். இந்த உயரிய பக்தி என்று சொல்வது என்னவென்றால், இங்கு கிரியைக்கு தாய் என்று சொல்லப்படுகின்றது, ஞானத்துக்கு மகள் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்த இறுதி வாக்கியத்தை பாபாஜி சொல்கின்றார், கிரியா யோகத்தின் சுருக்கமாகும். அதாவது கிரியா யோகம் என்றது உயரிய பக்திக்கு பாபாஜி இங்கு அதை கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த கிரியா யோகம் என்பது யோகத்துக்கு முதல் இருக்கும் கிரியை, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அந்த கிரியைக்கும் ஞானத்துக்கும் இடையில்தான் இந்த யோகம் இருக்கின்றது என்பதை பாபாஜி சுட்டி காட்டுகின்றார். அது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லை என்பதல்ல. ஆனால் இந்த கிரியா யோகத்துக்குரிய விளக்கம், அது கிரியையை விட கூடிய நிலை, ஞானத்தை விட குறைந்த நிலை. அதை அழகாக கிரியை என்ற நிலைக்கு இந்த யோகம், கிரியா யோகம் என்பது தாயாகவும் அதற்கு மேலான நிலையாகவும், ஆனால் ஞானம் என்ற நிலைக்கு அது மகளாகவும் இருக்கும் என்று சொல்கின்றார் இந்த வாக்கியத்தில். எவ்வளவு அற்புதம்! சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற முறைப்படி சைவ சித்தாந்தத்தில் பார்த்தால் கூட இந்த யோகம் என்பது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது. ஆகவே மேலாக இருக்கும் ஞானத்திற்கு அது நிச்சயமாக மகள், கீழே இருக்கும் கிரியைக்கு அது நிச்சயமாக தாயாக உபமானமாக அமையும் என்பது என்னுடைய தாழ்ந்த கருத்து. அது மாத்திரமல்ல, இந்த கிரியை யோகம் என்ற பெயரை பாபாஜி எவ்வாறு பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது யோகி ராமையாவால் இன்னொரு புத்தகத்தில். அவர் என்ன சொல்கின்றார், இந்த கிரியா யோகம் என்று வந்தது, இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தை நான்கு நிரல்களாகவும், நான்கு நிறைகளாகவும், நிரல் நிறை என்றால் உங்களுக்கு விளங்க வேண்டும், நிரல் என்றால் மேலிருந்து கீழ், நிறை என்றால் இடமிருந்து வலம். அப்படியாக இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தை எழுதி மேலும் கீழுமாக எழுதிட்டு பார்த்தால் 16 பெட்டிகள் வரும். ஒவ்வொரு காம்பினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த தொடர்புகளை 16 பட்டியலில் போட்டால் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் இதை பார்த்திருக்கின்றோம். முதல் அந்த அட்டவணையும் தரப்பட்டது உங்களுக்கு வேறு விடயத்துக்காக. அதே போல் கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். இந்த இடத்தில் வரும் கிரியையில் யோகம் என்ற இடத்தில்தான் இந்த கிரியா யோகத்தின் பெயர் தான் பதிவிட்டதாக பாபாஜி யோகி ராமையா அவர்களுக்கு குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அதன் கருத்து என்ன? அதாவது நாங்கள் கிரியை மார்க்கத்தில் யோகத்தை யோகத்தில் நிற்கும் நிலைதான் இந்த கிரியா யோகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மறந்து விடாதீர்கள், இது மிகவும் முக்கியமான செய்தி. அதனால்தான் இந்த நிலையில் நாங்கள் உலகியலிலும் இருந்து கொண்டு கிரியா யோகத்தில் ஆன்மீகத்தையும் நோக்கி செல்லும் நிலையாக பாபாஜி இதை தந்திருக்கின்றார். இந்த உடலில் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த உடலில் என்றால் இதுதான் எங்களுக்கு கிடைத்தது என்பது அல்ல, எங்களுடைய சூட்சும உடலில் சிலருக்கு இது முதல் பிறப்பிலேயே இதில் நாங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த பிறப்பில் நாங்கள் எல்லோரும் அறிகின்றோம் என்பது எல்லோருக்கும் நிச்சயமாக தெரிந்த விடயம். அவர்கள் அவர்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நிலைகள் கூடும். ஆனால் எல்லோருமே கிரியையில் யோகத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த கிரியையில் சரியை முதலாவது நிலை, கிரியையில் கிரியை இரண்டாவது நிலை, கிரியையில் யோகம் மூன்றாவது நிலை, கிரியையில் ஞானம் ஞானாவது நிலை. இந்த கிரியையில் ஞானம் என்பதுதான் பாபாஜியின் கிரியா யோகத்தால் நாங்கள் அடைய போகும், இந்த யோக செயல்முறை பயிற்சியால் அடைய போகும் அதி உயர் நிலையாக அமையும். அது எந்த பிறப்போ தெரியாது, எங்களுடைய முயற்சி குருவருள். ஆகவே அந்த கிரியா மார்க்கத்தில், கிரியா சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கிரியை மார்க்கத்தில் யோக நெறியில் நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் நிற்கின்றோம். அப்படி நிற்பதால் தான் நாங்கள் கிரியா கிரியை நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் சரியையையும் செய்கின்றோம், புற வழிபாடு. கிரியை நிலையில் இருந்து கொண்டு அகவழிபாட்டையும் செய்கின்றோம். கிரியையில் இருந்து கொண்டு யோகத்திலும் செயல்முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அது எங்களுக்கு கிரியையில் இருந்து ஞானத்துக்குரிய வழியை காட்டுகின்றது. இது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. இந்த 16 நிலைகளையும் தான் சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. ஆனால் பெரிய அருளாளர்களாகிய உதாரணத்திற்கு மாணிக்க வாசகர், பாபாஜி அவர்கள் எல்லாம், வள்ளலார் அவர்கள் எல்லாம் நின்ற நிலை ஞானத்தில் இந்த 4 நிலை. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அந்த நிலைகளைத்தான் சைவ சித்தாந்தம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்று சொல்கின்றது. அதான் இறுதி நிலை. அதற்காகத்தான் இந்த 16 பட்டியல். ஆகவே இந்த நிலைகளை வைத்து இந்த பெட்டியில் நாங்கள் எங்கு நிற்கின்றோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரம் எங்களுக்கு இந்த அறிவுகள் கிடைக்குதென்ற உடனேயே நாங்கள் ஞானத்தில் ஞானத்தில் நிற்கின்றோம் என்று நாங்கள் எங்களை உயர்த்தி நாங்கள் விழுந்து விடக்கூடாது. நாங்கள் கிரியையில்தான் ஞானத்தில் நிற்கிறோம், அதற்குத்தான் பாபாஜி எங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது இங்கு யதார்த்தம். ஞானிகள்தான் ஞான நிலையில் இந்த 4 நிலைகளில் நிற்பார்கள். அவர்கள் இந்த மாயை கண்மத்தை விட்டு விலத்தியவர்கள் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பு தருகின்றது. ஆகவே எங்களுடைய உண்மை நிலையை நாங்கள் புரிய வேண்டும். ஆனால் அந்த நிலையில் பாபாஜியின் கிரியா யோகத்தில் நாங்கள் சாதகர்களாக இருக்கின்றோம் என்று விட்டு சாதனையை செய்யாமல் இங்கு அவர் சொன்ன வழியில் பொது அன்பு பொது தொண்டில் இருந்து குணநலங்களை மேலே கொண்டு வராமல், அது கொண்டு வந்த பின் கிடைக்கும் அறிவை பெறாமல், அந்த அறிவு பெற்ற பின் இந்த மூன்றையும் சமநிலையில் சம விகிதத்தில் நாங்கள் சாதனை செய்து கொண்டு போகாமல் நாங்கள் கிரியா யோகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது அந்த விளக்கம் சரியாக அமையாது. ஆனால் சொல்லலாம், வினைக்கேற்றபடி சொல்லலாம். இருப்பினும் உடலுக்கேற்றபடி அந்த நிலையை பாபாஜி இந்த உடலில் எங்களுக்கு பரம்பொருள் பாபாஜியின் கிரியா யோகத்தை தந்திருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய பொக்கிஷம். ஆகவே அந்த வழி நில்லுங்கள் என்பது பாபாஜியின் இந்த 5 வசனங்களை கொண்ட பந்தியின் சுருக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த அன்பருக்குரிய பதில் அதுதான். அடுத்ததாக அந்த குடும்பத்தவர்கள் ஒரு கிழமையாக கேள்வி கொண்டு வரவில்லை, இன்று கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக வாசித்த போன புதன்கிழமை வாசிப்பில் சில விளக்கம் தருமாறு அதற்கு விளக்கம் காண்போம். முதலாவதாக அவர்கள் குறிப்பு போட்ட விடயம் இங்கு ஒரு இடத்தில் நீலகண்டன் கேட்கின்றார், அதற்குரிய விளக்கம் கேட்கின்றார். நீலகண்டன் சொல்கின்றார் பாபாஜிக்கு இந்த உரையாடலில், நீங்கள் என்னை கவனிக்கும் போது இது எல்லாம் எனக்கு எதற்கு குருதேவா என்று, அவர் இது எல்லாம் என்று சொல்வது நான் என்னத்துக்கு வைத்தியரை சந்திக்க வேண்டும்? நீங்கள் வைத்தியர் நாளை வருவார், மருந்து தருவார், ஊசி போடுவார் என்று சொல்கின்றீர்கள், இது எல்லாம் என்னத்திற்கு என்று நீலகண்டன் அவர்கள் கேட்கின்றார்கள். பாபாஜியை நேரடியாக பேசும் பேச்சது, சூட்சுமம் அல்ல. அதற்கு பாபாஜி சொல்கின்றார், உன் உடல் நலம் 36-37 வயதில் இருந்ததை போல் இன்று இல்லை. அப்போது நீ டென்னிஸ் விளையாடுவாய், இப்போது உனக்கு வயது 51. மேடையில் பேசுவதற்காக நீ மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பாபாஜி குறிப்பை கொடுக்கின்றார். அதாவது தன் பணி நடப்பதற்காக நீ இந்த மருத்துவத்தை ஏற்று உடலை பார்த்துக்கொள் என்றால் அதன் கருத்து என்ன? நீலகண்டனின் கருத்து, நான் உங்களை குருதேவா நேரையே பார்க்கின்றேன், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றேன், உங்களுடைய தொண்டை செய்கின்றேன், நீங்களே என்னை ஒரு கையால் ஒரு தடவை தட்டிவிடக்கூடாதா என்பது இவருடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றார் அவர் உயர் உலகியலிலும் இருந்து ஆன்மீகத்திலும் இருக்கின்றார் அந்த நேரம் குருதேவருடன். ஆனால் குருதேவருக்கு இந்த உடல் கிடைத்ததேன், அவர் எங்கு வந்தார், என்ன செய்கின்றார், எதை செய்கின்றார், அந்த நிலையில் தன்னுடைய தேவைக்கு அவர் பயன்படுத்துகின்றார். ஆகவே வினையை ஆற்றி முடிக்க வேண்டும் என்பது குருதேவரின் சூட்சுமமான கருத்து இந்த அன்பர்கள் கேட்டதற்கு. ஆகவே அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நீ வைத்தியரை சந்தித்து அந்த மருந்தை எடுத்து போடு, ஊசியை போடு. ஏன் நான் உன்னை அதை செய்ய சொல்லி கேட்கின்றேன் என்றால் என்னுடைய பணி நின்று விடக்கூடாது. ஆகவே அவர் அவர்கள் தந்த அந்த உரையாடலில் இருந்து இவர்கள் கேட்டதற்குரிய சுருங்கிய பதில் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு இடத்தில் கேட்கப்படுகின்றது, பாபாஜியை சொல்லுகின்றார் ஜோகி ராமையா அவர்கள், பாபாஜி கொடுக்கப்பட்ட விடயத்தை நீலகண்டன் மூலமாக 1953 June 16 நான் உன்னை சந்திப்பேன் என்று நீலகண்டன் மூலம் ஜோகி ராமையாவுக்கு செய்தி கொடுக்கின்றார். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஜோகி ராமையா அந்த நாளை எதிர்நோக்கும் வசனம், அதை ஹைலைட் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். அதை இருக்கும் வாசித்து விடுகின்றேன், ஏன் கேட்டார்கள் என்று எனக்கும் இன்னும் புரியவில்லை. ஜோகி ராமையா சொல்கின்றார், இவ்வாறு நீண்ட நாள்களாக நிறைவேறாத பிரார்த்தனை சத்குருவால் நிறைவேற்றப்பட்டது. பிரார்த்தனை மகத்துவத்தை காட்ட இது போன்று 1000 நிகழ்ச்சிகள் உள்ளன. பெரும்பான்மையும் சாதகரின் நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும், ஆனால் எல்லாம் அல்ல. அதைத்தான் கேட்டிருக்கிறார்கள் நினைக்கின்றேன். அவ்வாறு செய்தால் குழப்பம் உண்டாகும். சாதாரணமாக 2வது உலகப் போரின் போது இரு எதிரணி நாடுகள் வெற்றிகரமாக பிரார்த்தித்தன. இரு அணிகளையும் திருப்திப்படுத்துவது கடினம். எனவே ஜனநாயக நாடுகளின் பிரார்த்தனை பலித்தது என்று கொடுக்கின்றார் உபமானமாக. அதாவது யோகி ரமையா அவர்கள் இந்த நாளை நோக்கி கொண்டிருக்கின்றார், பாபாஜியை சந்திக்கும் நாளை. அதுக்கு பின் ஒரு குறிப்பு கொடுக்கின்றார், எல்லோரும் பிரார்த்தனை வைக்கலாம் நாங்கள் பாபாஜியிடம், எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று. ஆனால் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறும் என்பது நிச்சயம் அல்ல. 2 காரணங்கள், ஒன்று உங்களுடைய வினையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அதுக்குத்தான் அந்த முதல் அந்த ஊசி போடும் நிகழ்வு. 2வது, இருவர் அந்த நிகழ்வில் இருவர் ஈடுபட்டு இருவரும் சாதகர்களாக இருந்து ஒவ்வொருவரும் கேட்கும் விடயம் ஒருவருக்கு முரண்பாடாக இருக்கும் இருந்தால் பாபாஜி அதனால் ஒன்றையும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இருவரும் சாதகர்கள். அதை அவர் நாசுக்காக உலகத்தை வைத்து விளங்கப்படுத்துகின்றார். 2வது உலக போரில் 2 எதிர் நாடுகளும் பிரார்த்தனை வைக்கின்றது இறைவனிடம். ஆனால் இறைவனுக்கு 2 நாடுகளுக்கும் உதவி செய்ய முடியாது, செய்தால் போர் கூடும். ஆகவே ஜனநாயக பரிவாக கொடுக்கின்றார் அந்த வேடை, இரண்டுக்கும் உதவி செய்ய முடியாது. ஆகவே இரு அணிகளையும் திருப்திப்படுத்துவது கடினம். எனவே ஜனநாயக நாடுகளின் பிரார்த்தனை பலித்தது. இங்கு ஜனநாயக நாடுகள் என்றால் நாங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே சமாதானத்திற்காக இயங்கும் தொண்டு செய்பவர்களுக்கு மாத்திரம் அவர்களுடைய பிரார்த்தனையை பலிக்கும்படி செய்யப்பட்டது என்பதை உதாரணமாக கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த அன்பர்கள் கேட்டிருந்தார். இன்னொரு கடைசியாக கேட்கின்றார்கள், இன்னொரு வசனம் அந்த வாசிப்பில், குறையுள்ள மனிதன் பாபாஜியிடம் குறை காணக்கூடாது. அவரது அருட்செயலை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அவர் முழுமையானவர். அவரது அருட்செய்தியை வர்ணிக்க முடியாது. கற்பனை செய்யலாம், அது சாதனை நெருப்பிற்கு நெய் சேர்ப்பது. தியானத்தின் போது அது எழுத்தாளர் நன்றி உணர்வில் மூழ்கி போனார் என்று அந்த எழுத்தாளருடைய நிலையை கூறுகின்றார் எழுத்தாளர். ஆனால் அதற்கு முதல் கொடுக்கப்பட்டிருக்கும் விடயம் மிகவும் முக்கியமானது. சைவ சித்தாந்தத்தில் இது பேராசிரியரால் அறை கூவப்படுகின்றது. ஒவ்வொரு நாள் லெக்சர்லையும் இதை சொல்லுவார் ஏதாவது ஒரு இடத்தில். அதாவது குறையுள்ள மனிதன் பாபாஜியிடம் குறை காணக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலை தற்போது. நாங்கள் குறையுள்ளவர்கள் என்பதை நாங்கள் அறியவில்லை. நாங்கள் எல்லோரும் குறையுள்ள மனிதர்கள். ஆனால் எங்கள் நிலையில் வைத்து அருளாளர்களிடம் நாங்கள் குறைகளை கண்டுபிடிக்கின்றோம். அதை முதலில் நாங்கள் நிற்பாட்ட வேண்டும். அது எங்களுடைய அறிவுத்திறன் வளராததற்குரிய ஒரு பெரிய செயல். ஏனென்றால் எங்களுடைய நிலை, எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள், குறைப்பட்ட ஆன்மாக்கள் நாங்கள், நாங்கள் அருளாளர்களை எங்களுடைய நிலையில் வைத்து பார்க்க கூடாது, அளக்க கூடாது என்பது இங்கு சுருங்கிய பொருள். இது சைவ சித்தாந்தத்தில் மிகவும் சுட்டி காட்டப்படுகின்றது பேராசிரியரால். பல இடங்களில் அதை நான் கேட்டேன். அவரது பாபாஜியது அருட்செயலை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அவர் முழுமையானவர். அவரது அருட்செய்தியை வர்ணிக்க முடியாது. இது அடுத்த முக்கியமான வசனம். அதாவது நாங்கள் அவர்கள் குறை காணக்கூடாது. அவர் என்ன மாதிரியான அருட்செயலை புரிந்து கொள்ள செய்கின்றார் என்பதை நாங்கள் முயன்றளவு புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிவதற்கு எங்களுடைய அடிப்படை அறிவு கூடிக்கொண்டு வந்தால்தான் அது எங்களுக்கு புரியும் அல்லது புரியாது. அவர் முழுமையானவர், இறைவனின் நிலைதான் அவருக்கும். அவர் முழுமையான ஆன்மா அருளாளர். அதை விட அவரது அருட்செய்தியை வர்ணிக்க முடியாது. அவர் செய்யும் அருள் செயல்களை மக்களுக்காக வர்ணிக்க முடியாது என்று இங்கு கொடுக்கப்படுகின்றது. இது இந்த அன்பர் கேட்ட கேள்வி. மற்ற ஒரு கேள்வியை நான் நாளைக்கு ஒத்தி வைக்கின்றேன். ஏனென்றால் 30 நிமிடங்களுக்கு மேல் இந்த கேள்விகளுக்கு பதில் காணப்பட்டது. இந்த நிலையில் நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி, கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய சுருக்கத்தை முடிந்த அளவு கொடுக்கலாம்.
ஓம் கிரிய பாபாஜி நமஹ,
ஓம் கிரிய பாபாஜி நமஹ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பழமை போல கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமையப்பட்டது. அதில் இன்று வந்த கேள்விகளுக்கு சுருக்கமாக தெளிவாக விளக்கங்கள் தரப்பட்டது, உள்வாங்கினோம். இருப்பினும் அதை மிகவும் சுருக்கமாக பார்ப்போமானால், கிழக்கும் மேற்கும் எப்படி சேரும் என்பதை பற்றி பாபாஜியிடம் கூடாத பற்றியும், உலக பொது அன்பு, புலனறிவு, பராபக்தி மற்றும் கிரியாயோகத்தின் சுருக்கம் பற்றி சுருக்கமாக கூறப்பட்டது. அடுத்து நான் அன்னையின் கருணையும் பற்றியும், அடுத்து உலக பொது அன்பு, சேவை, தொண்டு, பாபாஜியின் தங்க விதிகள் பற்றிய விளக்கம், குணநலங்கள், ஒற்றுமையாக வாழ வேண்டும், பிறருக்கு துன்பம் செய்யாமல் வாழ வேண்டும், அடுத்து தொண்டு பக்தி, தெய்வீக அறிவு, ஞானம் அறிவு, தொண்டு பக்தி ஞானம் பற்றிய சுருக்கமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது, உயரிய நிலையான பராபக்தி, அடுத்தது கிரியா யோகத்துக்கு காயாக விளங்கும் உயரிய பக்தி. கிரியா யோகமானது துன்பம், அத்துடன் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவை பற்றிய விளக்கம். கிரியா யோகத்திலிருந்து கொண்டு வந்தவை பற்றிய விளக்கம். குறையுள்ள மனிதன் பாபாஜியிடம் குறை காணக்கூடாது. இறுதியாக பாபாஜியின் அரிசிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்கள் அறிவு திறனை கூட்ட வேண்டும். எனவே இன்றைய சற்சங்கத்தில் கூறப்பட்ட கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி மீண்டும் காணொலிகளை கேட்டு மேலும் தெளிவு பெறுவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா. நீங்கள் உங்களுக்கு முடிந்தளவு சுருக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள். இது மிகவும் இலகுவான காரியம் அல்ல. ஏனென்றால் இது சத்சங்கத்தில் பாபாஜியினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற சத்சங்கத்தில் ஒவ்வொருவர் மூலமும் இவை கொண்டு வரப்படுகின்றது. உங்களுக்கு முடிந்தளவு நீங்கள் அதை இந்த குறுகிய நேரத்தில் அதை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமஃ.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில கருத்துக்களை சத்சங்கம் மூலியமா அவர் தெரிவிச்சிருக்கிறார். சில அருமையான முறையில ஒவ்வொரு நிலையை பற்றியும் அது சைவ சித்தாந்தத்தோட ஒட்டி போ கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் எந்த அளவுக்கு அது ஒட்டி போகுதுன்ற ஒரு கருத்தை வந்து தெளிவுபடுத்த சத்தங்கமான ஒரு அமைஞ்சது போலவே அதுதான் உண்மையும் கூட. சைவ சித்தாந்தம் சொல்லாத கருத்தே கிடையாது. எல்லா மகான்மார்களும் அதை கையாண்டி இருக்காங்க. அந்த வகையில சத்சங்கம் பல நிலைகளை பற்றியும் நம்மளுடைய தரத்தை பத்தியும் அதுல சில விஷயங்கள் நினைச்சிருக்கீங்க. அதான் உண்மை. நம்ம ஏதோ கிரியா யோகம் பயந்துட்டோம், கிரியா பண்ணிட்டு இருக்கோம், தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம், அதனால பெரிய நிலையில இருக்கிறோம்ன்ற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. அந்த நிலையில இருந்து நம்மளை சிந்திக்கணும்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் நீங்க இந்த சத்சங்கம் மூலமா தெரிவிக்கணும். அதெல்லாம் உண்மையான வார்த்தை. ஏன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஒரு சிறப்பான இடத்துல நம்மள இந்த காலம் நடத்திட்டு இருக்கின்றத பத்து தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய சிறப்பு நிலை நமக்கு தெரியும். இந்த வகையில அது நல்லா சிறப்பான முறையில சத்சங்கம் அமைஞ்சது. இன்னும் சிறப்படைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமஃ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமஃ. நன்றி கார்த்திகேயன் ஐயா. மிகவும் அருமையாக வளமை போலவே பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் அதை அருமையாக சுருக்கமாக எளிய முறையில் சாதகர்களுக்கு விளக்கும் முறையாக இந்த ஒரு 30 நிமிட சத்சங்கத்தை சுருக்கமான சொற்களில் அருமையான முறையில் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமஃ.